நிகழ்ச்சி வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியில் பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவின் மூத்த தமிழ் வானொலியாக 24 மணித்தியாலங்களும் ஓயாது உறங்காது உலகத்தமிழ் உள்ளங்களோடு உறவாடும் உரிமை தோழன் இன்பத்தமிழ் வானொலியிலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் எம் தமிழ் உறவுகளுக்கு எங்கள் இனிக்கும் தமிழ் வணக்கங்கள். இன்றைய வெள்ளிக்காலை பொழுதில் வழமை போல் நற்சிந்தனை ஒன்றுடன் வருகை தந்துள்ளார் பெரும் மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் பரமேஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா.
சந்தநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் வான்வழியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளிடம் ஒரு விவசாயி கடுமையாக சண்டைக்கு போனான். உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினைத்த போது மழையை அனுப்புகிறாய், தப்பான சமயத்தில் காற்றை வீசுகிறாய். உன்னால் பெரிய தொந்தரவாக இருக்கிறது. பேசாமல் இந்த வேலைகளை விவசாயி ஒருவரிடம் ஒப்படைத்து விடுகிறாய்வா என்றான். கடவுளுடனே, அப்படியா, சரி, இனிமேல் வெளிச்சம் மழை காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் என்று வரம் கொடுத்து விட்டு போய்விட்டார். விவசாயி மகிழ்ச்சியில் மிதந்தான். அடுத்த விதைப்பிற்கான பருவம் வந்தது. மழையே பெய் என்றான் பெய்தது. நிறுத்த சொன்னபோது மழை நின்றது. ஈரமான நிலத்தை உழுதான். தேவையான வேகத்தில் காற்றை வீசச் செய்து விதையை தூவினான். மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன. பயிர் பச்சை பசையில் என வளர்ந்தது. வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்மியமாக இருந்தது. அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்தான். அதனை உதித்து திறந்து பார்த்து அறிந்து போய்விட்டான். உள்ளே தானியத்தை காணவில்லை. மிகச்சிறிய பதர்தான் இருந்தது. அடுத்தது அதற்கடுத்தது என்று ஒவ்வொரு தானிய கதிராக வெட்டி எடுத்து உடைத்து பார்த்தால் ஒன்றிலுமே தானியமில்லை. மீண்டும் கோபத்துடன் கடவுளை அழைத்தான். மழை வெயில் காற்று எல்லாவற்றையுமே சரியான விகிதங்களில் தானே பயன்படுத்தினேன், ஆனாலும் பயிர்கள் பாழாகிவிட்டதே, ஏன் என கடவுளிடம் கேட்டான். கடவுள் புன்னகைத்தார். என் கட்டுப்பாட்டில் இருந்தபோது காற்று வேகமாக வீசும், அப்போது பயிர்களெல்லாம் அம்மாவை இறுக்கிக் கொள்ளும் குழந்தைகளைப் போல பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்து கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலாவக்கமும் அனுப்பும். போராட்டம் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும். எல்லாமே வசதியாக அமைத்து கொடுத்ததில் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததை தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றிற்கு தெரியவில்லை என்றார். வேண்டாமையா உன் மழையும் காற்றும், நீயே வைத்துக் கொள் என்று கடவுளிடமே அவற்றை திருப்பி தந்து விட்டான் விவசாயி. ஆம் அன்பு நேயர்களே, பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும். இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்ததால்தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிவீர்கள்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உப்பில்லாத பண்டம் போன்றது. எதிர்பாராத திருப்பங்கள்தான் நம் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக மாற்றுகின்றன. நன்றி, வணக்கம்.
மக்கள் நலம் தொடர்பாக சங்கநாதம் தரும் தகவல். பெருஞ்சுவரை தாண்டிய பெரும் நோய் கொரோனா வைரஸ் எனும் COVID-19. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸை அடியோடு அழிக்க உலக சுகாதார நிறுவனமும் சுகாதாரத்துறை நிபுணர்களும் மருத்துவர்களும் மக்களை விழிப்புணர்வு கொள்ளும் வகையில் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தி வருகிறார்கள். உலக நாடுகள் அனைத்துமே இந்த கொரோனா வைரஸை எதிர்கொள்ள ஒன்று சேர்ந்திருக்கின்றன. வளர்ந்த நாடுகள் கூட இந்த வைரஸ் பெரும் தொற்றை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றன. எனவே அனைவரும் பொறுப்புடன் செயற்படுவோம். பொதுமக்கள் அதிகம் பேர் கூடும் இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தவிர்க்க முடியாமல் செல்வதாக இருந்தாலும் முகமூடி அணிந்து கொள்ளுங்கள். கைகளை சுத்தமாக சவர்க்காரம் இட்டு கழுவுங்கள். கைகளை முகத்துக்கு அருகில் கொண்டு சென்று சுவாசிப்பதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். வீட்டிலும் வெளியிலும் ஒருவருக்கொருவர் சுய தனிமைப்படுத்தலுடன் இருந்து உங்களையும் உங்கள் அன்பான உறவுகளையும் இந்த பெரும் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அனைவரும் பொறுப்புடன் செயற்படுவோம். இது மக்கள் நலம் தொடர்பாக சங்கநாதம் வழங்கிய தகவல்.
தொடர்ந்து சங்கநாதத்தில் திருக்குறளின் 21வது அதிகாரமான தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தின் 4வது குறள், மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மரத்தின் வேர் அது நிற்பதற்கு மட்டுமன்றி நிலைப்பதற்கும் துணை. சாய்ந்து விடாமல் மரம் நிற்பதற்கு உதவும் வேர் அது உணவின்றி மாய்ந்து விடாமல் நிலைக்கவும் உதவுகின்றது. வேர் பிணைத்து நிற்பதால் மரம் மட்டுமல்ல மண்ணும் நன்மை அடைகின்றது, மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது. இதுபோல் இயற்கையில் எதை பார்த்தாலும் அவை எல்லாம் கொள்வதும் அதைவிட அதிகமாக கொடுப்பதுமாகவே இருக்கும். மனிதன் இயற்கையிலிருந்து வேறுபட்டவனாக இருந்தால் வாழ முடியாது. தன்னை அறியாமல் சமுதாயத்திலிருந்து எத்துணை பெற்றுள்ளான். அவனுடைய அடிப்படை ஆதாரம் இன அறிவு, மரபு, நம்பிக்கை, கோட்பாடு முதலியவற்றை பெற்றதோடு வாழ்க்கை வசதிகளையும் பல பிரிவினரிடமிருந்து பெறுகிறான். இப்படி கொள்பவன் அதை மறந்து பிறருக்கு தீமை செய்யலாமா? தான் பெற்றதைக் காட்டிலும் அதிகமாக நன்மை செய்ய வேண்டாமா? அதுவல்லவா அறம். பேராசையால், பொறாமையால், அகங்காரத்தால், கோபம் பகைமை இவற்றுக்கு ஆட்பட்டு பிறருக்கு தீமை செய்ய எண்ணினால் தனது கடமை நன்மை செய்வதே என்பதை மறந்து தீமை செய்ய திட்டமிட்டால் அறத்தின் துணை இல்லாமல் போகும். சக்கரம் அச்சிலிருந்து கலன்று விடுவது போன்ற நிலை இது. சுயநலம்தான் தீமை செய்வதற்கு தூண்டுகோள். அது வந்தவுடன் வாழ்க்கை சக்கரத்தின் கடையாணி தெறித்து விழுந்துவிடும். பிறகு தீமை செய்வதற்கு திட்டம் போடும் சிந்தனை வாழ்க்கை தேரோட்டத்தில் இருந்து மெல்ல மெல்ல சக்கரத்தை கலற்றிவிடும். பிறகு அது கோணலாக உருண்டு தடுமாறி விழுந்து உடைவதை யார் தடுக்க முடியும்? மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. திருக்குறளின் 21வது அதிகாரமான தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தின் 4வது குறள்.
அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. கவலையை மறக்கின்றான் தீமைகள் செய்வ அழுபவன் அழுகின்றான். இருப்போம் என்றே நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ இறக்கின்றான். ஆடி அடங்கும் வாழ்க்கையட ஆரடி நிலமே சொந்தமட, ஆடி அடங்கும் வாழ்க்கையட. அதுபோல் வாழ்வதில்லை வந்தவர் யாருமே நிலைத்ததில்லை. தொகுப்பார் சிலர் அதை துவைப்பதில்லை, தொகுப்பார் சிலர் அதை துவைப்பதில்லை. தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை.
மூவேந்தரின் முதல்வர் என்ற ஆய்வுக் கட்டுரையை வழங்குகிறார் பிரிஸ்பனில் இருந்து திரு முத்துக்கண்ணன் அவர்கள்.
வணக்கம். தமிழனத்தின் வேர்கள், மூவேந்தர்களின் முதல்வன். இன்று நாம் அதிகமாக படிப்பதும் தேடுவதும் சோழர்களையும் பாண்டியர்களையும் பற்றித்தான். ஆனால் நமது இன்னொரு பாட்டன்மாரான சேரர்களை பற்றி தெரிந்து கொள்ள நாம் அவ்வளவு ஆர்வம் இல்லாதவர்களாக உள்ளோம். காரணம், இப்போது சேர நாடு கேரளா என வேற்றுமொழி மாநிலமாக உள்ளது. ஆனால் அந்த மொழி எல்லை கடந்து மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த சிறு முயற்சி உங்க சங்ககால சேர தேசத்தை நோக்கி கொண்டு செல்லும். சேர நாட்டின் அமைவிடம் சேர தேசம் மலைகளாலும் கடலாலும் சூழப்பட்ட அற்புதமான நிலப்பரப்பு. இப்பகுதியில் நிலவும் மலையின் ஆளுமை காரணமாக மலை பிளஸ் ஆல பிளஸ் நாடு மலையாள நாடு என்று மலைநாடு என்றும் பெயர்கள் ஏற்பட்டன. இதை உச்சரிக்க தெரியாத வடநாட்டினர் யாவரும் மாலை நாடு என்று குறிப்பிட்டதும் உண்டு. வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே புதுக்கோட்டை அருகில் ஓடும் வெள்ளாறு வரைக்கும் சோழ நாடு, வெள்ளாற்றுக்கும் தென்குமரிக்கும் இடைப்பகுதி பாண்டிய நாடு, மேலை கடலுக்கும் மேலை மலைத்தொடருக்கும் இடையில் நிலப்பகுதி சேர நாடு என்று வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. அதாவது சேர தேசம் இப்போதைய கன்னியாகுமரி கோவை ஈரோடு பகுதிகளை உள்ளடக்கிய கர்நாடக மாநிலம் குடகுமலை வரை எல்லைகளை கொண்டு விளங்கியது. ஆயினும் ஏனைய சோழ பாண்டிய நாடுகளை போலின்றி தனது மொழியை பண்பாட்டு தொன்மையை இழந்து முற்றிலுமாக வேறு நாடாக அது மாறி நிற்கிறது. இதற்கு காரணம் சோழர்களையும் பாண்டியர்களையும் விட சேர நாடு வடதேசவத்தருடன் ஆரியர்களின் கூட்டுறவை மிகுதியாக ஏற்கொண்டதுதான் என்று தெரிகிறது. சங்ககால சேரர்களின் கடல் வாணிபம். மற்ற இரு தமிழரசர்களைப் போலவே சேரர்களும் கடலில் கணம் செலுத்தி வணிகம் செய்தார்கள் என்று வரலாறு. கிறித்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுக்கு முன்பே மேலை தேசமான சால்டியா நாட்டுக்கு சேர நாட்டு தேக்கு மரங்கள் கப்பல்களில் கொண்டு போகப்பட்டன என்று மேலை நாட்டு அறிஞர் பெட்ரோனியஸ் அவரது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். சேர நாட்டின் துறைமுகமாக முசிறியும் தொண்டியும் தலைநகரமாக வஞ்சி மாநகரமும் விளங்கின. உணவுப் பொருட்கள், மலைவளங்கள், கடல் வளங்கள், காட்டு வளங்கள் என எல்லா மிகுதியாக கிடைத்தமையால் சேர நாட்டின் மக்கள் மேலை நாட்டு மக்களுடன் பெரு வணிகம் நடத்தி வந்தார்கள். அதனால் மேநாட்டு யாவனரும் கீழ் நாட்டு சீனரும் பிறருக்கு சேர நாட்டில் போக்குவரத்து புரிந்து வந்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. மேலும் அரேபிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சேர நாட்டின் தமிழ் மக்கள் சிலர் குடியேறி இருந்தனர் என்ற வியப்பான செய்தியை மேநாட்டு பழஞ்சுவடிகள் பதிவு செய்துள்ளனர். சேர நாட்டிலிருந்து மேலை நாடுகளுக்கு ஆண்டுதோறும் 486,679 பவுன் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். கடல் வணிகத்தில் மட்டுமில்லை, கடல் மீதான ஆளுமையும் முற்கால சேரர்கள் கொடிபறக்க வாழ்ந்திருக்கிறார்கள். அந்நாளில் கடலில் செல்லும் வாணிக கலங்களை தாக்கி கொள்ளை கொள்வதை கடற்கரையில் வாழ்ந்த மக்களுக்கு இன்னல் புரிவதையும் தொழிலாக தெரிந்த யாதர் கடம்பர் முதலியோரை கண்டு மேலை நாட்டு வணிகர்கள் அஞ்சி நடுங்கின. ஆனால் நம் சேரர்கள் அவர்களை வென்று ஒழித்து கடல் வணிகம் செய்பவர்களுக்கு அரணாக விளங்கினார்கள். அந்நாளில் சேர நாட்டு கப்பல்கள் கடலில் சென்றால் மற்ற நாட்டு கப்பல்கள் மிரளுமா? நினைத்து பாருங்கள், இன்று அமெரிக்கா சீன கப்பல்களை பார்த்தால் எப்படி மற்ற நாடுகள் ஒதுங்கி வழிவிடுமோ அதுபோல் அப்பேற்பட்ட உலகின் சிறந்த வல்லரசு நாடாக அன்று நம் தமிழர்கள் தெரிந்திருக்கிறோம். சேர பேரரசின் முடிவு இப்படியெல்லாம் உலகம் போற்ற நடைபெற்ற சங்ககால சேர பேரரசு சங்ககாலத்தின் கடைசி கட்டமான இரண்டாம் நூற்றாண்டிற்கு பின்பு பலகாலம் நீடித்தது. இறுதியில் களப்பிரர் படையெடுப்பின் விளைவாக முடிவுக்கு வந்தது. சமணமும் பௌத்தமும் அங்கு தலையெடுத்தன. அதை தொடர்ந்து மற்றவர்கள் குடியேற்ற தொடங்கினர். முன்பே குறிப்பிட்டது போல மேலை நாட்டு யாமனர்களும் போக்குவரத்து செய்தமையால் கிறிஸ்தவ மக்களும் வந்தனர். இவ்வாறு சங்ககால சேர மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு வடநாட்டினர் சேர நாட்டை கைப்பற்றினர். சேரத்தின் தமிழுடன் வடமொழியான சமஸ்கிருதமும் கலந்து மலையாளம் உருவானது. சேரர் என்பது சேரலர் என்று தெரிந்து கேரளராகி பின்பு கேரளாவாக மாறிப்போனது. தமிழர்களின் முப்பெரும் ஆட்சிகளில் ஒன்றின் வரலாறு அத்துடன் முடிந்து போனது. எனவே சேரர்கள் என்றதும் அவர்கள் கேரளத்தில் வேறு மொழி பேசும் இனத்தினர் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. சேர நாடு நம் தமிழ் இனத்தின் வீரமிகு அடையாளம். அங்கிருந்து நம் வரலாற்றை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழர்களான நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.
படித்ததில் சுவைத்ததில் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து எல்லை மீறாதீர்கள் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. மக்கள் எல்லா விஷயத்தையும் தலைகீழாகத்தான் செய்வார்கள். முதலில் நிறைய பொருள் சேர்ப்பார்கள், பின் அதை வைத்து என்ன வாங்கலாம் என்று கணக்கு போடுவார்கள். வாங்கியதை வைத்து எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று யோசிப்பார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் யார், உங்கள் சந்தோஷம் எது, அதை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற வரிசையில்தான் உங்கள் முயற்சி இருக்க வேண்டும். நிச்சயமில்லாத இந்த உலகை எப்படி அணுகுவது? பற்றில்லாமல் இருங்கள். ஏதாவது ஒரு வேலையை செய்யப்போனால் அந்த வேலை மீது மட்டும் கவனமாக இருங்கள். அந்த வேலையால் கிடைக்கப் போகும் பலனை பற்றிய எண்ணத்துக்கு சிறிதளவும் இடம் தராதீர்கள். எந்த தொழிலையும் துணிந்து செய்யுங்கள். எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்ளுங்கள். ஆனால் முடிவை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருங்கள். ஏதாவது ஒரு போட்டியில் தப்பித்தவறி ஜெயித்தீர்கள் என்றால் அது உங்கள் அதிர்ஷ்டம். தோற்றீர்கள் என்றால் ஒன்றும் குடிமூழ்கி போகவில்லை, பரவாயில்லை என்று இருந்துவிடுங்கள். எவ்வளவு ஜெயித்தோம், எவ்வளவு லாபம், இந்த வேலையை செய்ததற்காக எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்பதையே யோசித்துக் கொண்டு இருக்காதீர்கள். ஒரு வேலையை செய்வதில் உங்கள் சுவாரஸ்யத்துக்காக மட்டும் அந்த வேலையை செய்யுங்கள். வேலையை செய்யும் கணத்தில் மகிழ்ச்சியுடன் இருங்கள். இரண்டாவது, எல்லா முடிவுகளையும் ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒன்று நடக்கவில்லை என்றால் அது நடக்காது என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருங்கள். உங்களுடைய சௌகரிய எல்லைக்குள்ளே இருக்கும் போது உலகம் என்பதே மிக பாதுகாப்பான, எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நிகழும் இடம் என்ற ஒரு மாயத் தோற்றத்தில் இருப்பீர்கள். உண்மையில் உலகம் முழுவதும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நிச்சயமில்லாத விஷயங்கள் நிகழும் இடமாக மட்டுமே இருக்கிறது. நித்தியத்திற்கும் நிரந்தரத்திற்கும் ஆசைப்பட்டீர்கள் என்றால் ஏமாற்றத்திற்கும் மனச்சோர்வுக்கும் ஆளாவீர்கள். கண்ணை திறந்து வையுங்கள். உலகம் என்றும் மாறிக்கொண்டே இருக்கும் ஓரிடம். எல்லா விஷயத்திலும் சரியாகவும் சரியில்லாமலும் நடந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையின் சுவாரஸ்யமே என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் உணர்ச்சி மேலிட்ட எண்ணங்கள்தான். எதிர்பார்ப்பும் அதைத் தொடர்ந்து உணர்ச்சி மேலிட்ட நிகழ்வுகளும் உங்கள் இதயத்தை பட்டாம்பூச்சியாக சிறடிக்க செய்யட்டும். சுவாரஸ்யமற்ற விஷயங்களில் நமக்கு அக்கறை இல்லை என்று விட்டுவிடுங்கள். சில சமயங்களில் வேகமாக முடிவெடுத்துவிட்டு அசிரத்தையாகவும் முட்டாள்தனமாகவும் சகோதரிய எல்லைகளை தாண்டாதீர்கள். சவால்களை எதிர்கொள்வதென்பது சுவாரஸ்யமான அனுபவம்தான். ஆனால் கவனம் மிகவும் அவசியம். ஆகவே சௌகரிய எல்லையை துணிந்து தாண்டுகிறோம் என்று முடிவெடுக்கும் போதே சவால்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலும் உடல் வலிமையிலும் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை ஒரு கணம் யோசித்துக் கொள்ளுங்கள். சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதற்காக எல்லை மீறாதீர்கள். இனி எல்லாம் சுகமே. மக்கள் எல்லா விஷயத்தையும் தலைகீழாகத்தான் செய்வார்கள். முதலில் நிறைய பொருள் சேர்ப்பார்கள், பின் அதை வைத்து என்ன வாங்கலாம் என்று கணக்கு போடுவார்கள், வாங்கியதை வைத்து எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று யோசிப்பார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் யார், உங்கள் சந்தோஷம் எது, அதை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற வரிசையில்தான் உங்கள் முயற்சி இருக்க வேண்டும். இதுவரையில் நீங்கள் கேட்டது படித்ததில் சுவைத்தது.
வணக்கம். அமெரிக்க அதிபர் ஒன்றும் நமக்கு கடவுள் கிடையாது, அவர் அமெரிக்காவின் அதிபர் மட்டுமே என்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தினுடைய கவர்னர் ஆண்ட்ரூ கூமோ அவர்கள் அமெரிக்க அதிபரை கண்டித்திருக்கின்றார். ஏன்? அமெரிக்காவிற்கு நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் நடக்கவில்லை. ஆகவே உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு வழங்குகின்ற பணத்தை அமெரிக்கா நிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் அறிவிப்பு. அமெரிக்க அதிபரை வீழ்த்த வேண்டுமானால் ஜோ பைடனே சரியானவர். அவருக்கே எனது ஆதரவு. முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா முழக்கம். அமெரிக்க அதிபருக்கும் அமெரிக்காவினுடைய மாநில கவர்னர்களுக்கும் இடையே ஒரு போர் வெடித்திருக்கின்றது. அமெரிக்காவை மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்ப வைக்க வேண்டுமாக இருந்தால் விரைவாக பாடசாலைகளை திறக்க வேண்டும், தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும். நாட்டினுடைய பொருளாதாரம் பெரும் சிக்கலை சந்தித்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய பல பகுதிகளை சேர்ந்த கவர்னர்கள் அதற்கு தயாரில்லை. இதற்கு ஓர் உதாரணம், நியூயார்க்கினுடைய கவர்னர் ஆண்ட்ரூ கூமோ அவர்கள் பாடசாலைகளை செப்டம்பர் மாதமே ஆரம்பிக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். இயல்பு வாழ்க்கையை கொண்டு வருவதற்கு மேலும் நாளாகும் என்று கூறுகின்றார். அவரை போல டெமோக்ராட் கட்சியினுடைய பென்சில்வேனியாவினுடைய கவர்னர் டாம் வூல்ஃப் அவர்கள் தானே தன்னுடைய மாநிலத்தை நிர்வகிப்பேன் என்றும் இப்பொழுது இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான எத்தனங்களை ஏற்படுத்துவது என்பதை தானே தீர்மானிப்பேன் என்கின்றார். ஆனால் அமெரிக்க அதிபரோ, நானே இந்த நாட்டினுடைய அதிபர், நானே அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதை தீர்மானிப்பேன் என்று கூறுகின்றார். இவ்வாறு கூறிய பொழுதுதான் நியூயார்க்கினுடைய கவர்னர் ஆண்ட்ரூ கூமோ அவர்கள் அமெரிக்க அதிபர் ஒன்றும் கடவுள் இல்லை, அவர் நாட்டினுடைய அதிபர் மட்டும்தான் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். காரணம், கவர்னருக்கு மேலாக அந்த மாநிலத்தில் அதிபர் எதையும் செய்துவிட முடியாது என்கின்ற நிலையில் கவர்னரே கூடுதலான அதிகாரம் உடையவராக இந்த விவகாரத்தில் இருக்கின்றார். ஆகவேதான் அவர் சொல்வதை கேட்பதற்கு அவர் ஒன்றும் எங்களுக்கு கடவுள் கிடையாது என்று நியூயார்க் மேயர் தூக்கி வீசியிருக்கின்றார். இதுபோல பல்வேறு பிரச்சனைகள் உருவாகியிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் அமெரிக்க ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியாது இருப்பதனால் கடும் கோபம் அடைந்திருக்கின்றார். அவருடைய கோபத்தின் அடுத்த பக்கம் உலக சுகாதார ஸ்தாபனத்திடம் பாய்ந்திருக்கின்றது. இன்று அமெரிக்காவில் 24 மணி நேரத்தில் 2384 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவில் மரணித்தோர் தொகை 26,000 தொட்டுவிட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய சோக கதைகள் ஒரு புறமாக இருக்க அமெரிக்க அதிபர் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சிந்தித்தார். அவருடைய சிந்தனையில் அகப்பட்டுக் கொண்டது உலக சுகாதார ஸ்தாபனம். காரணம், உலக சுகாதார ஸ்தாபனம் சீனாவில் பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அது மனிதருக்கு மனிதர் தொற்றுகின்ற விவகாரம் என்கின்ற தகவலை தருவதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் தாமதித்துவிட்டது. இதனால் அமெரிக்க அதிபர் இதை முன்னர் வந்த இன்ஃபுளுயன்சா போன்ற ஒரு நோயுடன் தொடர்புபட்ட நோயாக சாதாரணமாக கருதுவதற்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய பொறுப்பற்ற நடவடிக்கை காரணமாக அமைந்தது என்பது அமெரிக்க அதிபரனுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. மேலும் தன்னிடம் பணத்தை வாங்கி சீனாவிற்கு ஆதரவாக நடந்தது என்பது அவருடைய அடுத்த குற்றச்சாட்டு. அமெரிக்கா உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு 400 முதல் 500 மில்லியன் டாலர்களை வழங்குகின்றது. உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய வருடாந்த பட்ஜெட் 4.8 பில்லியன் டாலர்களாக இருக்கின்றது. எனவே இதில் 0.5 பில்லியன் டாலர்களை மட்டுமே அமெரிக்கா கொடுக்கின்றது. 1948 ஆண்டில் இருந்து உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு சீனாவை விட அதிகமான உதவியை அமெரிக்கா வழங்கி வருவதாக அமெரிக்க அதிபர் கூறுகின்றார். ஆனால் தமக்கு சாதகமாக அவர்கள் நடக்கவில்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டாகும். டென்மார்க்கினுடைய ஓகோஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் கூறுகின்ற பொழுது, உலக சுகாதார ஸ்தாபனம் குற்றச்சாட்டுக்கு உள்ளாவது இதுதான் முதல் தடவை என்றல்ல, இதற்கு முன்னரும் பல தடவைகள் அவர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார். அவர்கள் இப்பொழுது அமெரிக்காவிடம் இருந்து இழக்கின்ற பணம் 10-15%, ஆனால் இது தற்காலிகமான தடையாகவே இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் அமெரிக்க அதிபர் உலக சுகாதார ஸ்தாபனத்துடன் முரண்பட்டுக் கொண்டிருக்க, அவருக்கு எதிராக நவம்பர் 3 தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் முன்னைய அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவர்களினுடைய உப அதிபராக இருந்த ஜோ பைடன். இப்பொழுது ஜோ பைடனை தான் ஆதரிப்பதாகவும், அவரே அமெரிக்க அதிபரை வீழ்த்துவதற்குரிய சிறந்த வேட்பாளர் என்றும் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அறிவித்திருக்கின்றார். இப்படி அமெரிக்க அதிபருக்கு எதிராக பிரச்சனைகள் மாறிவர மேலும் பல கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தவறுக்கு அமெரிக்க அதிபர் நடத்திய வர்த்தக போர்தான் அடிப்படை காரணம் என்கின்ற கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன. அவைகள் தொடர்ந்து வருகின்றன. வணக்கம்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் வானொலிகள் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.